வேதத்தில் இருந்து நாங்கள் ஒரு பகுதியை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆகவே வசனத்தின் அடிப்படையில் வசனம் என்ன சொல்லுகிற காரியங்களை குறித்து பார்த்து கடன் சொல்ல போகிறோம். இன்றைக்கு ஒரு தாய் அல்லது ஒரு தகப்பன் தங்களை பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் வளர்ந்து தங்களுக்கு வயது சென்ற காலத்தில் அல்ல முடியாமல் வந்த நாட்களில் எங்களை பார்ப்பார்கள், கவனிப்பார்கள் என்ற நோக்கத்துடன் ஒரு தாய் தப்பன் பிள்ளை வளர்ப்பார்கள். அன்பு குவாட்டி தாங்கள் சாப்பிட இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்து எப்படியாவது கற்று எல்லா இடத்திலும் நன்றாய் வர வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள் இல்லையா. ஒருவர் ஒரு மனைவியை தெரிவித்து கொண்டு அவர் திருமணம் முடிக்கிறார் என்று சொன்னால் கணவன் எதிர்பார்ப்பு இருக்கும், எப்படியாவது நான் எனக்கு விருப்பமானதை என் மனைவி செய்ய வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். மனைவி யோசிப்பால் இல்லை, எனக்கு விருப்பானதை என் கணவன் நிறைவேற்றுவார், செய்து முடிப்பார் என்றால் விரும்புவோம் இல்லையா. இல்லாடி ஒரு இளம்பாலிபன் ஒரு இளம்பாலிப யுவதியை விரும்புறன்னு சொன்னால் அவர்கள் கூட இந்த காரியத்தை தான் விரும்பார்கள். எப்படியாவது எங்களோட விருப்பத்தின்படி எங்கட காரியங்களை அவர் நிவர்த்தி செய்வார், பூர்த்தி செய்வார் என்ற ஒரு காரியத்தை குறித்து தான் அவர்கள் பார்ப்பார்கள். அவை எப்படியாய் நாம் உலகத்தில் உள்ள காரியங்களை பார்க்கும்போது இப்படி உற்றார்கள் உறவினர்கள் எல்லாரையும் நாங்கள் பார்த்தால் ஏதோ ஒரு காரியத்தை வைத்துதான் அங்கே அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் நம் தேவன் அன்பு கூறுறது அப்படி அல்ல. தேவனுடைய அன்பு விசித்திரமானது என்றால் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமி கொடுத்தனால் அன்பு வெளிப்பட்டது. அவர் எங்களுடைய சாபங்கள் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து மறித்து மூன்ற நாள் உயிர்த்திருந்து சதா காலமும் ஜீவிக்கிறபடியாத்தான் அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், அன்பு கூறுகிறோம். அவர் எங்களை ஒரு வழி படித்தோம், அவர் எங்களை தேடி வந்த தெய்வம், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின தெய்வம். ஆகவே தேவன் எங்களிடத்திலே அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்படியானால் அன்பு கூர்ந்தால் அவர் ஏதோ ஒரு காரியத்தை எங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பார் இல்லையா. ஆனால் அப்படியல்ல, அவர் சில காரியங்களை எங்களுக்காய் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். அப்படியான அநேக காரியங்கள் வேதத்திலிருந்து பார்க்க முடியும். முடிந்த அளவு கிட்டத்தட்ட 7 காரியங்களை அவர் என்ன காரியத்தை ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் நான் சொன்ன காரியம் தேவன் அம்மிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகள் என்ற காரியம் வேதத்திலாம் இருக்கிறார். அந்த வேதத்தில் வசனத்தை பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 2:9-10
எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினாலே கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார்.
முதலாவது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களை ஆயத்தம் பண்ணினாலே கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஆகவே நம் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை குறித்து இன்னுமாய் ரோமர் 8:28 எல்லாருக்கும் பாடமான வசனம். ரோமர் 8:28
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
தேவனிடத்தில் அன்பு கூறுறவளுக்காய் இப்போ 1 கொரிந்தியர் 1 ரோமர் எழுதின நிருபம் 8:28 பார்த்தால் தேவனிடத்தில் அன்பு கூறுறவளுக்கு என்று சொல்லப்பட்டது. அப்ப தேவனிடத்திலே அன்பு கூறுபவர்களுக்கு தேவன் சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவை அது என்ன என்று சில காரியங்களை பார்த்து நாங்கள் கடன் செல்ல போகிறோம். முதலாவது நான் எடுத்துக்கொண்ட காரியம் ரட்சிப்பு. இன்றைக்கு நாங்கள் எல்லாரிடத்திலும் முதல் கேட்கிற காரியம், நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களா என்று கேட்டால் சிலருக்கு அது விளங்குறதில்லை. ஏனென்று அது இன்னொரு அர்த்தம் சொன்னால் மீட்பு அல்லது விடுதலை அல்லது பாவத்திலிருந்து மன்னிப்பு, இதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் விடுதலை அல்லது மீட்பு அல்லது அவர் எங்கள் பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து பரம்பரை பாவ சாபங்களிலிருந்து எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. ஆகவே இது எங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ரெண்டு வசனங்களை பார்த்து அங்காலே நான் கடன் செல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:30, 30, 32 வசனங்களை பார்த்தால் அதில் இந்த ரட்சிப்பு மீட்பு என்ற காரியத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:30, 30, 32
புறஜாதிகளுக்கு பிரகாசிக்க ஒளியாகவும் உம்முடைய ஜனமாய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான்.
யாரு இந்த வசனத்தை சொல்றால்? சிமியோன் என்று பேர் கொண்ட ஒரு மனிதன் எருசலேமில் இருந்தான். அவன் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயிருந்தான். அவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எட்டானிலே அவர்கள் ஆலயத்து கொண்டு போகும்போது அங்கே சிமியோன் காண்கிறான், ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ரட்சணியம், ரட்சிக்கிறவர், மீட்கிறவர், விடுதலை பண்ணுகிறவர், பாவத்திலிருந்து மன்னிப்பு தர்றவரை என் கண்கள் கண்டது, நான் சந்தோஷத்தோடு இனி போவேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்படியானால் பழைய ஏற்பாட்டிலே கூட இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா அதிகாரம் புத்தகம் 25:6, 7, 8, 9 ஏசாயா புத்தகம் 25:6-9
சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தே ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினவும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும்.
இருக்கும்
சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்க மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இல்லாத படிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கழிவுண்டு மகிழுவோம் என்று சொல்லப்படும்.
அப்ப ஏசியா தீக்கசதி கிட்டத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 600 வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே முழுக்க சொல்லப்பட்டிருக்கிறார். எல்லாரும் அதுல சொல்லப்பட்டிருக்க காரியத்தை பாருங்கள், சகல ஜனங்கள் மேலும் உள்ள பாகுபாடு இல்லை, சகல ஜனங்கள் மேலுள்ள ரட்சிப்பை குறித்து அங்கே 9 பார்க்கிறோம். இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிமா கழிகுந்து மழை கடுவோம், இவர் நம்ம ரட்சிப்பார். சொன்ன காரியங்களுக்கும் இங்கே சிமியோன் கண்ட காரியத்தையும் அங்கே தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாய் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவேதான் எடுக்கத்தவையில் எபிரேயர் 2:4 பார்த்தால் அங்கே சொல்லப்படுது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்ப ரட்சிப்பு யாருடையது? தேவனுடையது, கர்த்தருடையது, இயேசு கிறிஸ்துவுடையது. அவராலே மாத்திரம்தான் எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. என்னன்னு சொன்னால், இன்னுமா எடுக்கத்தவில்லை மத்திய எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 21 மரியாள் சொல்றார், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா. இன்றைக்கு அநேகருக்கு அநேக பேர்கள் இருக்கிறது, ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. ஆனா அந்த அர்த்தத்துக்கும் அவருடைய பேர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா இங்கே இயேசு என்று பெயரிடுவாயே, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்படும். அவ தேவனிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு தேவன் முதலாவது ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியம் ரட்சிப்பு. ஆகவே ரட்சிக்கிற தேவனை குறித்து காரியத்தை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமின்றி வேறொருவாலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் திட்டம் தெளிவுமாய் சொல்லப்படுகிறது. ஏன் சொன்னால் அப்போஸ்தலர் 4:12 வாசிங்கள். அப்போஸ்தலர் 4:12,
அவராலே அன்றி வேறொருவாலும் ரட்சிப்பு இல்லை.
யாரு? இயேசு கிறிஸ்துவனாலே மாத்திரமின்றி வேறு ஒருவராலும் இந்த உலகத்திலே ரட்சிப்பே இல்லை.
நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான்.
வேறொரு நாமம் இல்லை. அப்ப ரட்சிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் இன்றி அவருடைய நாமம் அன்றி வேறொரு நாமம் இந்த உலகத்திலே வானத்தின் கீழே பூமியின் மேலும் வேறு எங்கும் கொடுக்கப்படவில்லை. வேதம் ஆதாரமாய் அப்படியே சொல்லுகிறது. ஆகவே ரட்சகர் ரட்சிப்பு தேவன் எங்களுக்கு அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அவர் முதலாவது எங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியம் ரட்சிப்பு. ஆகவே இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அதிகமாய் பார்த்த காரியங்கள் வருகிறது. எடுக்கத்தவிர நீங்க அப்போஸ்தலர் 10:41 பார்த்தால் அங்கு சொல்லு, ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரதிச்சபடி செய்யாமல் அவர் மறித்தெழுந்து எழுந்தன்மின் அவரோடு கூட புசித்து கொடுத்தவர்களும் தேவனுக்கும் நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரதிச்சியமாகும்படி செய்தார். அவர் மறித்த பின்பும் எழுந்த பின்பும் 40 உலாவி அவர்களோடு கழித்து அவர்களை திடப்படுத்தி அவர்களை பிளப்படுத்தி அவர் செய்திருக்கிறார். ஆகவே நம் தேவன் அவர் இரட்சகர். இன்னுமாய் அப்போஸ்தலர் 16:31 எங்க எல்லாருக்கும் பாடும், எடுக்க தவிர அது தெரியும் எல்லாருக்கும். அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, நீ நம்பு, அப்பொழுது உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார். ஆரம்பத்திலே ரட்சிக்கப்பட்ட புதுசிலே இந்த வார்த்தைகளை வைத்து நானும் மனைவியும் சேர்ந்து நாங்கள் ஜெபித்தோம். குடும்பம் குடும்பமாய் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். சவுதி அரேபியா என்ற நாட்டிலே நீங்க பைபிளே கொண்டு போக முடியாது. அப்படியான ஒரு நாட்டில் என்ன விக்கிற என்ன காரியங்கள் கொண்டு உடைச்சு அப்படி போடுவார், பைபிளை கொண்டா குப்பை தொட்டியில போட்டுவிடா, கஷ்டம், கொண்டு போக முடியாது. அவ்வளவு முஸ்லீம் பைராக்கிய நாடு. அப்படியான ஒரு நாட்டிலே ஒரு சிங்கள பைபிளை புதிய ஏற்பாட்டை அவர் கையிலே கொடுக்க தெய்வம் கிருபை செய்தார். இன்றைக்கு அவர் ரசிக்கப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்கிறார்கள். அவை குடும்பம் குடும்பமாக ரசிக்கப்படுறதுக்கு நாங்கள் செய்த ஒரே ஒரு காரியம் அப்போஸ்தலர் 16:31 என்றால், அவரே ரசிக்கிற தெய்வன், அவரே ரட்சிப்பின் தேவன். ஆகவே தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அவர் ஆயத்தம் அளிக்கிற முதலாவது காரியம் என்னது? ரட்சிப்பு. சரி, இரண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால், சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சங்கீதம் 23:5 வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 23:5.
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
அவர்கள் சத்துருக்கள் முன்பாய் ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ரெண்டு காரியங்களை இதிலே சொல்கிறோம். இப்ப எங்களுக்கு ஒரு சத்ரு உண்டானால் யாரு? உலகத்திலே சத்ரு உண்டானால் பிசாசு, ஒருவன். ஆனா இந்த வேதம் சொல்லுது சத்துருக்கள் என்று சொல்லப்படுது. அப்ப யார் எது சத்துருக்கள் என்ற காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டியது என்னது என்றா, உலகம், பிசாசு, மாமிசம், அல்லது கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்னொன்றையும் ஜெயிக்கலாம், பண ஆசை. இதெல்லாம் என்னது எங்களுக்கு சத்துருக்கள். அப்ப இது சத்துருக்கு மத்தியிலே ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுகிறார். எடுக்கத்தவில் நீங்க மத்தியோலின் சுவிசேஷம் 22 அதிகாரத்திலே பார்த்தால் அங்கு 4-5 வசனத்திலும், லூக்காவின் சுவிசேஷத்திலே 14 நீங்க வாசித்து பார்த்தால் அங்கே ஒரு காரியத்தை குறித்து அங்கே தேவன் உவமையா சொல்லுகிறார். அது என்ன காரியம் என்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் தன்னுடைய குமாரனுடைய கல்யாணத்துக்கு அநேகரை எல்லா விருந்து மாய்த்தமாயிருக்கிறாங்க, அழைக்கப்படுறார்கள். ஆனா கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறார், அவர்களோ மத்தியில் எழுதின பார்த்தால் அவர்கள் வர மனதில்லாதிருந்தார்கள். லூக்காவில் எழுதின பார்த்தால் அவர்கள் போக்கு செல்ல சொன்னார்கள் செய்தார்கள், சாட்டு போக்கு. இது எங்களுக்கு கைகந்த காலம் இல்லையா, சாட்டுப்போக்கு சொல்றதுக்கு சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு ஏன் ஆராதனைக்கு வரவில்லைன்றா சிலர் கோபம் வந்துடும், ஏன் வரவில்லைன்றா தலையடி, சாடையான காய்ச்சல், அன்னைக்கு பிள்ளைக்கு சுகம் இல்லை, அல்ல உறவினர்கள் வந்து விட்டார்கள், அல்ல ஒரு திருமணம் இருந்தது கட்டாயம் போக வேண்டும், அல்ல ஒரு பர்த்டே இருந்தது, இப்படியான சாட்டுப்போக்கு சொல்றதுக்கு அது ஸ்ரீலங்காக்கள் மாதிரி ஒருவருமே இல்லை. ஆனா இங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவருடைய குமாரோட திருமணத்துக்கு ஆண்டவர் உவமையை சொல்லுகிறார், அநேகரை அழைக்கிறார், எல்லா விருந்தும் தயாராக அழைக்க சொல்லி அவர்கள் முதலாவது மத்தியில் பார்த்தா அவர்கள் வர மனதில்லாதிருந்தார்கள். இரண்டாவது என்ன சொன்னால், லூக்காவிலே பார்த்தால் அவர்கள் போக்கு செல்ல சொன்ன செய்தார்கள். என்ன போக்கு சொன்னார்கள், 3 காரியத்தை சொன்னார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அதை அகத்தியமாய், அகத்தியம் என்று சொன்னால் கட்டாயமாய் அதை போய் நான் பார்க்க வேண்டும். நான் ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், அந்த வயலை நான் போய் பார்க்க வேண்டும், ஆகவே விருந்துக்கு வர முடியாது என்று சாட்சி சொன்னான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏனென்று சொல்லண்டா, சத்துருக்களுக்கு இப்படித்தான் இந்த காரியங்களை அவன் வஞ்சிப்பான். போக்கு சொல்ல அவர் காரணம் என்ன, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர் பந்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திருக்கார். ஆனா நான் பந்திக்கு போகாதபடி என்ன சொல்லுகிறோம், சாட்டு போக்கு சொல்லுகிறோம். இரண்டாவது அவன் சொல்லுகிற சாடு, வேறொருவன் 5 ஏர்மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க வேண்டும். 5 ஏர்மாடுகளை நான் வாங்கியிருக்கிறேன், அவளை நான் சோதித்து பார்க்க வேண்டும், ஆகவே உம்முடைய பந்திக்கு உம்முடைய மகன் திருமண காரியத்துக்கு நாங்கள் வர முடியாது என்று அவர்கள் போக்கு சொல்ல தொடங்கினார். 3 போக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்று அவர் சொல்லிவிட்டார். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்கள் முந்தே ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன், பந்திக்கு வாருங்கள் என்று சொல்ல போது அவர்கள் என்ன செய்தார்கள், வர மனதில்லாமல் சாட்டு போக்கை சொல்ல தொடங்கினார்கள். என்ன சாட்டுப்போக்கு, 3 சாட்டுப்போக்கை சொன்னார்கள். கட்டாயமாய் நான் அந்த வயலை கொண்டேன், அதை பார்க்க வேண்டும், 5 ஏர்மாடுகளை கொண்டேன், அதுகளை நான் சோதித்து பார்க்க வேண்டும், நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறேன், நான் வரக்கூடாது. இன்றைக்கு நாம் தேவனுடைய காரியத்துக்கு ஆராதனைக்கு வாருங்கள், தேவனை ஆராதனை திரிங்கும் என்று சொன்னால் எத்தனை சாட்டுப்போக்களை நாங்கள் இன்றைக்கு வைக்கிறோம். தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். மணவாளனாய் மணவாட்டி சபையை தான் எடுத்துக்கொள்ள போற, தனிப்பட்ட விதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேன். ஆகவே கண்களின் இச்சையும் மாமிசத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் என்ன செய்கிறது, இப்படியான காரியத்தை சாட்டு போக்கு சொல்ல வைக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த பிசாசானவன் வஞ்சிக்கிறவன், தந்திரமுள்ளவன் என்று வேதத்தில் சொல்லியிருக்கு. எல்லாம் படைக்கப்பட்ட போது இந்த பாம்பானது தந்திரமுள்ளதா இருந்த ஏவாளை வஞ்சித்தது. ஒரு வசனத்திலே காட்டி கடன் செல்ல ஆதியாம் புஸ்தகம் 3 அதிகாரத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கே எப்படி இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3 காரியினால் பிசாசு ஏவாளை எப்படி வஞ்சிக்கிறான் என்று பாருங்கள்.
அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புஷிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான்.
ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எல்லா கனியை நீங்க புசிக்கலாம். ஏதன் தோட்டத்திலே நடப்பட்ட அந்த கனியை மற்றும் தொடவும் புசிக்கவும் வேண்டாம். அது புசிக்கு நாளிலே நீ சாகவே சாவார். பிசா சொல்லிச்சு என்ன சொல்லுது, நீ சாகவே சாக மாட்ட. இப்படிதான் பிசாச வஞ்சிக்கிற பாருங்க. அவருடைய காரியம், அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, மாமிசத்தின் இச்சை, பார்வைக்கு இன்பம், கண்களின் இச்சை, புத்தியை தெளிவிக்கிறமா இருக்கிறது. பிசா சொல்ற, நீங்க தேவர்களை போல் ஆவிகள், உங்கள் கண்கள் திறக்கப்படும். இதை புசிக்கினால் சொல்லுறான், புத்தியை தெளிவிக்கிற ஜீவனத்து பெருமை இச்சிக்கப்பட விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதை கனியை பறித்து புசி தன் புருஷன் கொடுத்தார். அதனால் இந்த பூமிக்கு பாவம் வந்துட்டு. சரி, ஏவாளைத்தான் இப்படியா பிசாசு வஞ்சித்தான். ஆனால் எங்களை ரட்சித்தவர், ரட்சகர், எங்களோட மீட்பர் இயேசு கூட அவன் விட இல்லை. அந்த வசனத்தை நான் நேற்று தினத்தில் அதை திருப்பி திருப்பி நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்க போது என்ன நடந்தது சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். ஞானஸ்தானம் எடுத்த உடனே சோதனைக்காரன் வந்துட்டான். அவனை குறித்து ஒரு காரியம் சொல்றது, சோதனைக்காரன் அல்லது வஞ்சிக்கிறவன் அல்லது வீழ்த்துகிறவன், கண்களின் இச்சை, மாமிசத்தை இச்சை, ஜீவனத்தை பெருமையை கொண்டு வந்து எப்படியாவது தேவனை விட்டு பிரிப்பவன், அதான் அவனுடைய வேலை. ஏவாளை வஞ்சித்தவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கூட அவன் விடவில்லை. என்னன்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:3-10 வரையும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:3-12 வரையும் வாசித்தால் அங்கே 3 காரியங்களை பிசாசு ஆண்டவரை வஞ்சிக்க முயற்சி செய்கிறான். 4 எடுத்துக்கோ லூக்கா, நாங்கள் அதை வாசிப்போம். 4:2 வாசிப்பார். இல்ல, 1:2.
இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 பிசாசினால் சோதிக்கப்பட்டார்.
நாங்க யோசிக்கிறோம், 40 அவர் உபவாசம் இருந்தார் சொல்லப்பட்டிருக்கு. மத்தியிலே வனாந்திரத்திலே ஒன்றும் சாப்பிடாம அவர் இருந்தார். ஆனால் இதுல சொல்லு 40 பிசாசினால், 40 அவருக்கு சோதனை இருந்தது. அது எழுதப்படையில என்ன சோதனை எங்களுக்கு தெரியாது. சரி,
அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று.
சரி, அவருக்கு என்ன, 40 முடிஞ்சவுடன் அவருக்கு பசி. அவர் மாமிசத்திலான் ரத்தத்திலான் இந்த பூமிக்கு வந்தார், பிறந்தார். எங்களை போல எங்க தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் உருவாக்கின மனுஷனை மீட்கும்படியாய், ரட்சிக்கும்படியாய் இயேசுவர் சொன்னது போல அந்த காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் நமது ரூபமாய் நமது சாயலாய் மாறினார். மாம்சம் இரத்தம் உடையவராய் இந்த பூமியிலே வந்து பிறந்தார். அவர் பிறப்பு அதிசயம். சரி, நான் அதை குறித்து சொல்லவில்லை. இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். ஒரு சந்தேகத்தை கொண்டுவருவார். அங்க ஏவாலயம் சொல்லு போட்டு சொல்லப்படுகிறது, இந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்றுதான் தொடங்குகிறான். ஏவாலயம் வஞ்சித்தது போல அவன் தந்திரசாலி. இயேசு கிறிஸ்துவை அவன் வஞ்சிக்கிறதுக்கு ஒரு காரியம் நடக்கிறது. நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் தான். தேவனோடு இருந்தவரா, செல்லப்பிள்ளையா இருந்தவரா, வானத்தையும் பூமியையும் உருவாக்குறது முதல் ஆபிரகாமுக்கு முதலே அவர் இருந்தவர். அப்ப சொல்லுகிறார் அவர் அவர் சொல்லுகிற குமரனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் என்றார். ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்றால் மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கி ஜீவாசுவாசத்தை ஊதிதான் அவர் உருவாக்கினார். ஆனா கல்லுகளை அப்பாங்க அவருக்கு பெரிய வேலை இல்லை. முடியும். ஐந்தப்பத்தை ரெண்டு மீனை 5000 பேருக்கு போஷிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவராலே கூடாது. அந்த நீ துதிக்கப்பட்ட அந்த கல்லுகள் துதிக்கும் என்று சொல்லுகிறார். அவரால் முடியாது இல்ல, முடியும். ஆனால் பிசாசின் தத்துவத்துக்கு அவர் செடிக்கு விசாசு எப்படி வஞ்சிக்கலாம் என்றுதான் வருகிறான். இயேசு இடத்தில் வந்தபோது இயேசுரா அவர் பிரயத்திரமா மனுஷன் 40 நாளை மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். வசனத்தின் மூலம் தான் சார் பிசாசு வசனத்தான் கொண்டு வரான். முதலாவது அப்பமாக்கும்படி மாமிசத்தின் இச்சை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை அவர் வஞ்சிக்கிறதுக்கு இதென்றான் ஆண்டவர் அதிலே வென்றார். பிறகு 5வது வசனத்தை பார்த்தா, பின் பிசாசு அவனை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவளை எல்லாவற்றிலும் உள்ள அதிகாரத்தை இவளுள்ள மகிமையும் உமக்கு தருவேன். இவளை எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமான இவளை கொடுப்பேன். நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னார். கண்களின் இச்சை. ஆண்டவர் அதுக்கும் இயேசு அவனுக்கு பிரித்திரமா, எனக்கு பின்னாப்போ சாத்தானே, உன் தேவனா கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வார் என்றும் எழுதியிருக்கிறது. பிரகுட இல்ல மாமிசித்த கண்களின் இச்சையில் சோதித்தவன் இயேசுவ பிரகுட இல்ல. அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்துக்கு குப்பரையும் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். பிறகு சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அவர் தேவனுடைய குமாரன் தான். இங்கே இருந்து தாழ குதியும் பெருமை. ஏனெனில் உண்மை காக்கும்படிக்கு உண்மை தம்முடைய தூரலுக்கு உண்மை குறித்து கட்டளை இடுவார். இது தேவவசனம். வேத வசனத்தை கொண்டும் பிசாசு வருவான் உங்களை வஞ்சிக்க. நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவர்கள் உண்மை கைகளை ஏந்திக் கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு உன் தேவநாயகத்தை பரீட்சைப்படாதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறதே என்றார். சோதனையெல்லாம் முடிந்தபோது சில காலம் பிசாசு அவரை விட்டு போனார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனே ஆனால் கல்லை அப்பமாக்கும் தாள குதியும் இவையெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவிடமே இந்த பிசாசு போய் இந்த காரியத்தை செய்கிறார். அப்ப உங்களை எங்களையும் என்னையும் ஹலோ இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இப்படியான காரியத்தை கொண்டு வருகிறார். எங்களுக்கு கொண்டு வர்றது அதிக சுலபம், நாங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். ஆகவே இவையெல்லாம் ஒன்று ஜோவா இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிப்போம். ஒன்று ஜோவா இரண்டாம் அதிகாரம் பதினைஞ்சு பதினாறு பதினேழு.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை.
என்ன இல்ல? அப்ப நான் பாக்குறோம் என்ன காத்தலையங்கத்துக்குல, தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை தான் பாக்குறோம். முதலாவது ரட்சிப்பு, இரண்டாவது சத்துருக்கும் இந்த பந்தி ஏற்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப இங்கே சொல்லப்படுறது, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை.
ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டாவைகள் எல்லாம் பிதாவில் உண்டானவை அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், பிசாசினால் உருவாக்கப்பட்டது சத்ருக்கள்.
உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போவோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்.
அப்ப என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்பே ஆகவே இந்த மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் சத்துருக்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. உலகம், பிசாசு, மாமிசம் அல்லது பண ஆசை எல்லாத்திங்கும் வேறாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுது. ஆகவே இந்த காரியங்கள் மத்தியில, சத்துருக்கள் மத்தியிலே எங்களுக்கு ஒரு பந்தியை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்லியிருக்கிறார், உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஏன் சொன்னால், எடுக்கத்த ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லுது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறவர். எதுக்கு? பரிசுத்த ஆவியான நிரப்புதலுக்கு. இதுகளை மேற்கொள்ள சத்துருக்களின் காரியத்தை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தின் பெருமை, எல்லா காரியங்களிலிருந்து நாங்கள் மேற்கொண்டு வாழத்தக்கதாய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொன்னால், எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொன்னால், அவர் சொல்லப்படுகிறது எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ரெண்டு குழந்தை ஐந்து ஐந்தில் சொல்லப்படுகிறது, அவர் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்றால், தேவனே ஆவி என்னும் ஆச்சாரத்தை நமக்கும் அவரே தந்திருக்கிறார். நீங்க மேற்கொண்டு இவைகளை மேற்கொண்டு வாழத்தக்கதாய் இது ஆவியானவரை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். என்னன்னு சொன்னால், தேவனிடத்தில் கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம். கடைசி பதிலே சொல்லப்படுறது மத்தியில் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்திலே பதிமூன்றாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அச்சாரமா தந்திருக்கிறார், அதே இதுல நிச்சயமா தந்திருக்கிறார். அதே இதுல அப்போ சொல்ற ஒன்று எட்டுல நாங்கள் பார்த்தால், பரிசுத்த ஆவியான வரும்போது நீங்கள் பெல்லடைந்து, யூதியாவிலும் சமராயிலும் உலகம் எங்கிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்ப சத்துருக்களை நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதா, அவர்கள் சொன்ன சாட்டுப்போக்களை விட்டுவிட்டு நாங்கள் கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இல்லாதபடி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பரிசுத்தாவினால் சத்துருக்களை மேற்கொண்டு அவருடைய பந்தியிலே கலந்து கொள்ளத்தக்கதாய் நாம் வாழ வேண்டியது அவசியம். ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் ஒரு இடத்துல போய் பர்னபா மூலம் சுவிசேஷத்தை கேட்டு இருந்த போது அவர் கேட்கிறார், நீங்கள் விசுவாசியான போது பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் காலம், கிருபையின் காலம், கடைசி காலம், பரிசுத்தாவியான அபிஷேகம் இல்லாமல் கண்களின் இச்சை, மாம்சத்திச்சை, ஜீவனத்தின் பெருமையில் நாங்கள் மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ஞானசாரணம் எடுத்து பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட போது ஆவியானவரால் வனாந்தரத்து கொண்டு போகப்பட்டார். அங்க 40 நாள் பிசாசனால் சோதிக்கப்பட்டார். அது மட்டுமில்ல, 40 நாள் போசம் முடிந்து அவருக்கு பசி உண்டான போது இந்த மூன்று காரியத்திலும் பிசாசு சோதித்தார். மூன்று காரியத்திலும் அவர் வென்றார். அதே பரிசுத்த ஆவியானவர் இப்போதும் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவை நாங்களும் மேற்கொண்டு வாழ முடியும். இரண்டாவது, தேவன் எங்களுக்கு ஆயத்து பண்ணி வைத்திருக்கிற காரியம், சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியையும் என் தலையை எண்ணெயெல்லாம் அபிஷேகம் பண்ண தேவன் வைத்திருக்கார். மூன்றாவது காரியம், நீதிமொழிகள்
ஒன்பதாம் அதிகாரம் 5:6 வசனம். நீதிமொழிகள் 9 அதிகாரம் 5:6 வசனங்கள்.
நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள், வேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியை நடவுங்கள் என்று விளம்புகிறது.
ஹலோ, நீங்கள் வந்து என் அப்பத்தையும் புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள், வேதமையை விட்டு விலகுங்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள், புத்தி மீனாளதை அகற்றிவிடுங்கள் என்று சொல்லப்படுது. சரி, அவை சபை ஆராதனை முதலாவது, அடுத்தது போஜன பந்தி திருவிருந்து. மூன்றாவது தேவன் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிற காரியம் என்றால் சபை ஆராதனை, அடுத்தது போஜன பந்தி. ஆகவே ஒன்று பழைய ஏற்பாடுலாம் இது சொல்லப்பட்டிருக்குது, அப்படி சொன்னா புதிய ஏற்பாடு என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒன்று தீமத்தியு 3:15. ஒன்று தீமத்தியு 3:15.
தாமதிப்பினாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது.
கிறிஸ்து தாமதிப்போமானால் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை நான் தாமதிக்க கூடாது. தேவனுடைய ஆராதனை என்று சொன்னால் நாம் என்ன செய்யாது? சாட்டுப்பூக்களை சொல்லவே கூடாது. இவளை உனக்கு எழுதுகிறேன், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. அப்ப சொன்ன பவுல் தீமத்துக்கு எழுதும் போது இந்த காரியத்தை சொல்லுகிறார். சபை என்றால் என்ன? நான் கூடி வருவது. சபையாக தான் தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார். ஆகவே நாம் சபை ஆராதனையை தாமதிக்கவே கூடாது. அதே நேரத்திலே போஜன பந்தையும் நாம் தவிர்க்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலன் பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலர்கள் 20:7 முதல் பதியை மட்டும் பார்த்தா காணும்.
வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிடிக்கும்படி.
சரி, காணும். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிடிக்கும்படி அவர் கூடியிருந்திருக்கிற காரியத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அப்ப அப்போஸ்தலன் பவுல் சொல்ற காரியம் என்ன சொன்னால், வாரத்தின் முதல் நாள் போஜன பந்தி என்ற காரியத்தை குறித்து அங்கு வருகிறோம். அவர் போஜன பந்தி என்னன்னு சொன்னால் அது அப்பம்பிக்கு. ஏனென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:46 வசனத்தை பார்த்தா, அப்பம்பிட்டு மகிழ்ச்சியோட கபடமில்லாத இதயத்தோடு போஜனம் பண்ணியிருந்தார்கள், தேவனுடைய திருவிருந்தை எடுத்தார்கள். நாம அசட்டியா இருந்து விடக்கூடாது. இது என்ன சும்மா சாதாரண பான் தானே, கடையில் வேண்ட திராட்சை ரசம் வந்து இருந்தக்கூடாது. இது கர்த்தருடைய பந்தி. தேவன் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு குறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நாம் பங்கு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப யார் பங்கு கொள்ள வேண்டும் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று குறிஞ்சியில் நீங்க எடுத்து பார்த்தால் அங்கு சில காரியங்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியத்தில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும், எப்படியா இருக்க வேண்டும் என்ற காரியங்களை குறித்து விளக்கமாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 10:16 வாசிங்கள்.
நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய்
இருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய
ரத்தத்தின்
ஐக்கியம் அல்லவோ?
நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா?
பாருங்க, ஐக்கியமா இருக்கிறதா? எவ்வளவு ஜாக்கிரதையா, எவ்வளவு இதாய் கட்டாயமாய் நாங்கள் இதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு போதிக்கிறது.
அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம்,
அங்கங்களாய் இருக்கிறோம். அப்ப தேவனுடைய பந்தியிலே நாம் இதிலே பங்கு கொள்ள வேண்டும். இங்க எடுக்க வாசிக்கிற காரியங்கள் ஒன்று குறைஞ்ச 11 அதிகாரத்திலே இருந்து வாசித்தால் அங்கே ஒரு சில காரியங்கள் 23-30 பார்த்தால் அங்கே எப்படி யார் யார் பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், மீட்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். அப்படியானவர்கள் கட்டாயம் இதிலே பங்கு கொள்ள வேண்டும். அப்படி பங்கு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னைத்தான் சோதி தருந்தென்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிதானித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நான் என்னது என்னை நினைவு கூறும்படி. புதிய உடன்படிக்கை ஆகிய பழைய உடன்படிக்கை நோவாடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். வெள்ளத்தினால் இந்த பூமியை நான் அழிக்கிறேன் என்று சொல்லி வானவில்லை தேவன் உருவாக்கிறார். அதான் நாங்கள் பார்க்கிறோம், மழை காலத்திலே வானவில்லை நாங்கள் பார்க்கிறோம். 7 கலர்ல வர்ற வானவில்லை ஆண்டவர் படைத்தது, ஆண்டவர் உருவாக்கினது, ஒரு உடன்படிக்கை. ஆனா இங்கே ஆண்டவர் சொல்ற ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். தேவனுடைய அப்பத்தையும் அவருடைய திராட்சிரத்திலும் நாம் பங்கு கொள்ள வேண்டும். ஆறார் பங்கு கொள்ள வேண்டும், எப்படி பங்கு கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை குறித்து 1 Corinthians 11:23 சொல்லப்பட்டிருக்க. அப்ப அப்படியா நாம் இதுல என்ன செய்ய வேண்டும், பங்கு கொள்ள வேண்டும். அப்படி பங்கு கொள்ளாவிட்டால், தேவனுடைய போச்சின பத்திலே பங்கு கொள்ளாவிட்டால் என்ன இருக்குது என்று வேதத்தில் இருந்து நான் வசனத்தை உங்களுக்கு காட்ட, உங்களை பயமுறுத்தவில்லை, ஆனால் வேத வசனத்தில் உள்ள காரியத்தை நான் அப்படியே சொல்லுகிறேன். யோவானுக்கு சுவிசேஷம் 6 எடுத்துக் கொள்ளுங்கள். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, 48 வசனம், யோவானுக்கு சுவிசேஷம் 6:48 வசனம்.
ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே.
இதுல புசிக்கிறவன் மறிக்க மாட்டான். இந்த சரீரத்திலே நான் எல்லாருக்கும் மரணம் உண்டு, ஆனா ஆவியிலே மரணம் இல்லை. வாசி, அடுத்த வாசி 51.
நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும்
பிழைப்பான்.
நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார்.
54, 55, 56
என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது.
நிலைத்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அவருடைய பந்தியிலே நாம் பங்கு கொள்ளாவிட்டால் எங்களுக்கு நித்திய ஜீவன் இல்ல, அவர்களே இழைத்திருக்கிறவர்கள் இல்ல, அதானே எதிர்மறையான வார்த்தை. அடுத்தது,
என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான்,
என்ன நிலைத்திருக்கிறான்,
நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன்.
சரி, பாருங்கள், இப்படியான தேவனுடைய பந்தியை குறித்து எவ்வளவு திட்டவட்டமாக சாரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எங்களுக்காய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியம், மூன்றாவது காரியம் என்னென்றால் அவருடைய போஜன பந்தி ஆராதனை. அவர் போஜன பந்தியிலே நாம் ஜாக்கிரதையாய் கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். அடுத்தது ஆராதனை குறித்து பார்க்க போறோம். யோவான் சுவிசேஷம் 4:24 4:24
தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார்.
எப்படி தொழுது கொள்ள வேண்டும் தேவனை? ஆவியோடும் உண்மையோடும். புதிய வந்தவர்களுக்கு தெரியாது, யோசிப்பார்கள், இவர் என்ன கையை உயர்த்துறார், இவர் என்ன கையை தட்டுறார், இவர் என்ன ஆடுறார், இவர் என்ன பாடுறார். நாம் ஆராதனையும் நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனை நிறைவாய் உண்மையோடும் ஆவியோடும் அவரை ஆராதிக்க வேண்டியது அவசியம். நான் பார்த்திருக்கிறேன் சிலரை
தேவனை ஆராதிங்க என்று சொன்னா அடி பொக்கெட்டு கை வச்சு இப்படி இல்ல கைய பின்ன கட்டிடுவார், எல்லா கைய முன்னும் கட்டிடுவார். நான் அதிகாரியா? ஆவியோடும் உண்மையோடும் நீ வேலை செய்யற இடத்துல போய் பொக்கெட்டு கை வச்சிருந்தா என்ன செய்வான்? இங்க ஜெமல்ல எல்லா கைய கட்டிட்டு பின்னா என்ன? கூட்ட போறாசா என்று அனுப்பி விட்டுருவா. தேவனுடைய ஆராதனை மற்றவர்கள் பக்கத்தில் நிற்கிறவர்களை நாங்கள் மறந்து நான் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். ஏன்னா அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அவரிடத்தில் அன்புகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் முழு பிள்ளத்தோடும் இன்னும் அநேக வசனங்கள் எடுக்க முழுரியத்தோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். பணிந்து குனிந்து தலைகளை தாழ்த்தி ஒரே சிந்தியா தேவனை ஆராதிக்கிறதுக்கு நாம் கடன் செல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னுமாய் எபேசியர்கள் நிருபம் 5 எடுத்துக்கொள்ளுங்கள். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிற ஆராதனை பற்றி? எபேசியர் 5:18-21
துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரிகொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி
உங்களோட கத்தரை பாடி நீங்கள் கீர்த்தனம் பண்ண வேண்டும். சங்கீதனாலும் ஞான பாட்டுனாலும் தேவ ஆவியினால் நிறைந்து நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும்.
நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து
பிதாவாகிய தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும் அவர் செய்த காரியத்துக்காய்.
தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படைந்திருங்கள்.
இதுதான் மிக கஷ்டமான காரியம். தேவனை ஆராதிக்கிற மட்டுமில்ல, அங்க சொல்லப்படுகிறது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படைந்திருங்கள். இன்னுமாய் எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் வேதத்தை நன்கு கற்றவன், சமயத்திலே வைராக்கியமாக இருந்தவன், ஆண்டவரை தொட்டு ஆண்டவர் இருந்த போது அவர் எழுதும் போது காரியத்தை ஒரு வசனத்தை பார்த்து நான் கடன் சொல்ல போறோம். அடுத்ததுக்கு ரோமர்கள் நிருபம் எல்லாருக்கும் தெரியும், 12:6 அப்படி இருக்க சகோதரர்களே எப்படி தேவையார்
அப்படி இருக்க சகோதரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை.
நாங்கள் ஜீவ பலியா எங்கள் ஆவி ஆத்ம சரத்தை தேவ சமத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஆராதிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் ரோமர்கள் நிருபத்திலே காரியத்தை சொல்லுகிறார். அப்ப இன்னுமாய் சங்கீதங்களை பார்த்தால் அது ஆராதனை தான் என்று சொன்னால் சங்கீதம் 100:2 பார்த்தா மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்றது. ஆனந்த சத்தத்தோட அவர் சன்மனை வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். இன்னுமாய் சங்கீதம் 118:24 இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கழிவுந்து நாங்கள் மகிழ கிடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னுமா அநேக வசனங்களை எடுக்கலாம் சங்கீதத்திலே தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டுமென்று. ஆகவே தேவனுக்கு தேவங்களுக்கு போஜன பந்தி ஆற்றிப்படுத்திக்கிறார், நாங்கள் அதிலே எல்லாருமாய் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி பங்கு கொள்ள, யாரால் பங்கு கொள்ள வேண்டும் என்ற காரியத்தையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனை ஆராதிப்பதற்கு நாங்கள் எந்த காரியங்களும் விட்டுக்கு போகும், சத்துருக்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அவர் பார்க்கிறார், இவர் பார்க்கிறார், இதுக்கு வேற வேலை இல்லை என்ற காரியங்களை விட்டுவிட்டு நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் துன்மார்க்கே வருகொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து நாம் தேவனை சங்கீதம் பாட்டுக்கலாம், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் அவங்களுக்கு அவரிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற 3வது காரியம் சபை ஆராதனை போஜன பந்தி என்று சொல்லப்படுது. 4வது காரியத்தை பார்த்து நாங்கள் கடன் சொல்லுவோம். அடுத்தது என்னத்தை தேவன் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்? அவரிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இடம் ஜோவானுக்கு சுவிசேஷம் 14:16
ரெண்டாம் மூன்றாம் வசனம்.
என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிய பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
அவர் மறுபடியும் வருவார், உங்களை சேர்த்துக் கொள்ள போகிறார். அதுக்குதான் நான் தேவனை ஆராதிக்கிறோம், அதுக்குதான் நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவை தெய்வம் என்று நாங்கள் கேம் கேம்பாய் போய் சொல்லுகிறது, அவர்களுக்கு சில சில உதவிகளை செய்யறதுக்கு காரணம் என்ன, சபையில வேன்ல வந்து ஏத்தி கொண்டு வர்றது காரணம் என்ன சொன்னா, இது ஒன்றுதான். என்ன சொன்னால், அங்கே தேவனுடைய அன்பு எங்கள் இதயங்களை ஊட்டப்பட்டிருக்கிறது. நாம் செய்யவிட்டா யார் செல்ல முடியும்? நாங்க வந்திருக்கே உங்களை வந்து இப்படி தேடி வந்து சந்திக்கிற மாதிரி சிறிலங்காக்கள் அதிகமா இருக்கவில்லை. இங்க உங்களை விட்டு அதிகமா நாங்க கஷ்டப்பட்டாங்க. மொழி தெரியாது, இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் எல்லாம் காய்ச்சிருப்போம். சில இடங்கள்ல அவ்வளவு கஷ்டப்பட்டோம், அவ்வளவு நிலைமையில வந்தோம். ஆனா இன்றைக்கு உங்களுக்கு உங்களுக்கு சிலோன்ல இருந்து வர்றதுதான் கஷ்டம் இல்லையா? இங்கு வந்த பிறகு பெரிய கஷ்டம் என்று சொல்றது எல்லாம் இல்லை. அதிகம் படத்தை கொடுத்து நீங்க கஷ்டப்பட்டு வருது, அது நான் உண்மை. ஆனா இங்க வந்த போது உங்களை சந்திச்சு உங்களை உதவி செய்யறதுக்கு எல்லா காரியத்திலும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை சிறிலங்காக்கள் இருக்கிறார்கள். ஆகவே நம் தேவன் என்ன செய்யிருக்கிறார்? நம் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஹலோ, தேவன் எங்களுக்கு அத்தேவனத்தில் அன்புகிறவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? நாலாவது, எங்களுக்கு ஒரு ஸ்தலம், ஒரு இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்படிதான் சொல்லப்படுகிறது. சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள், அநேக இடங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க எடுக்க தேவையில்லை. இன்னும் ரெண்டு கொரிந்தியர்களே சொல்லப்பட்ட ஒரு காரியம், பூமிக்குரிய இந்த கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலா நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அப்ப எங்களுக்கு ஒரு இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்திருக்கிறார். தம்மிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு ரட்சிப்பு, சத்துருக்கள் பந்தியிலே ஒரு ஆராதனை, போஜன பந்தி எல்லாத்தையும் தேவன் ஆயத்தப்படுத்த மாத்திரமில்ல, ஒரு இடத்தை தேவன் எங்களுக்கு ஆயத்தப்படுத்திருக்கிறார். என்ன சொன்னால், எல்லா வேதமும் அல்ல எல்லா சமயமும் ரெண்டு காரியத்தை வலியுறுத்தி சொல்லுகிறார். ரெண்டு இடம் உண்டு என்று சொல்லுகிறார். கத்தோலிக்க மதத்தினை பார்த்தால் அவர்களும் சொல்வார்கள், இந்து மதத்தினை பார்த்தால் அவர்களும் சொல்வார்கள், புத்த சமயம் முஸ்லிம் மதம் எதை எது பார்த்தாலும் நரகம் மோட்சம், நரகம் மோட்சம் என்ற இரண்டு இடம் உண்டு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால்தான் இவர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஓடி தங்களை அர்ப்பணித்து தங்களை வருத்தி இந்த காரியங்களை செய்கிறார்கள். இது தேவையில்லை. ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும், எங்களை சுத்திகரித்து இருக்கிறார். அதனால்தான் இவ்வளவு தைரியமா நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் இந்த எல்லா வேதமும் இந்த ரெண்டு காரியத்தை சொன்னாலும் அதுக்கான போகிற வழியை பரிசுத்த வேதம் மட்டும்தான் சொல்லுது, வேறு ஒரு இடம் இல்லை. ஒரு ஒரு சௌரனை கைக்கும் போது அவர் சொன்னார், புத்த சமயத்தில் இருக்கான் எறும்பு மிதிக்க கூடாது. பாவம் என்ன நடக்குது எங்கள் தேசத்தில்? செஞ்சு பாருங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. என்று சொன்னால் தேவன் தன்னிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கார். என அவரே வழியும் சத்தியம் ஜீவனும் ஆயிருக்கார். மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து சதா காலங்களும் அவர் ஜீவிக்கிறார், தேவனாயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் இருக்கிறவராய் இருக்கிற தேவன். சரி, நாலாவது காரியம், அவர் என்ன தன்னிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு அவர் என்னத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கார் என்று நாலாவது காரியத்தை பார்த்தோம். ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஐந்தாவது, எண்ணத்தை அவர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று ஒரு வேதவசனத்தை பார்த்து நான் சொல்வோம். எபிரேயர்கள் நிறுவம் 11 15-16 வசனம்.
தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதே இல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
அல்லேலூயா. நம் தேவன் எப்படி செய்திருக்கிறார்? அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஒரு இடத்தை மட்டுமில்ல, ஒரு நகரத்தை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஒரு நகரம், ஒரு இடம் மாத்திரம் இல்ல, ஒரு நகரத்தையும் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கார். 9-10 வசனம் அதே அதிகாரத்தில் பதினொன்றிலே 9-10 வசனம்.
விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்துக்கு உடன் சுதந்திராய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான்.
ஆறு, ஆபிரகாம். ஆபிரகாமை குறித்து அவன் எங்கு வாசமாயிருந்தான்? பூமியிலே கூடாரம் போட்டு, ஈசாக்கோடு ஜாக்கோப்போடு அவன் கூடாரம் போட்டு தான் வாசமா இருந்தான். அப்ப கூடார வாசியத்தான் அவன் வாழ்ந்தான். என்னென்று சொன்னால் சொல்லப்படுகிறது 10 வசனத்திலே உண்டாக்கின அசிவாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்ப ஆயத்தம் பண்ண நகரத்துக்கு நாம் காத்திருக்கிறவளாயிருக்க வேண்டும். ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிக்கிறார், ஒரு நகரத்தை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வாசிக்க 12:22 ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்படுது. நீங்கள் சீயோன் மலை இடத்துக்கு ஜீவன் உள்ள தேவனுடைய நகரமாகிய எருசலேம் இடத்துக்கு, தேவனுடைய நகரமாகிய எருசலேம் இடத்துக்கு வந்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னுமாய் பார்த்தால் 13:14 வசனத்தில் பார்த்த நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை, வரப்போகிறதே நாடி போகிறோம். நிலையான நகரம் எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. இங்க உள்ளதெல்லாம் நிலையானதல்ல, அது அழிந்து போறது. வேதம் சொல்றது வானமும் பூமியும் அதில் உள்ளவெல்லாம் ஒழிந்து போகும். ஆகவே தேவன் எங்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னுமாய் ஜோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 21:10 வசனம் ஜோவானை பரிசுத்த ஆவியினால் அவர் கொண்டு போய் அவனுக்கு அந்த காரியத்தை அங்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கார். டேனியலுக்கு மறைக்க வைக்கப்பட்ட முத்திரை போடப்பட்ட காரியங்கள் இங்கே ஜோவானுக்கு வெளிப்படுத்தி வைக்கிறார். அது உங்களுக்கும் எனக்கும் விவரமாய் விளங்கத்தக்கதாய் இருக்கிறது.
பெரிதும் உயரவுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாய பரிசுத்த நகரம் பர்வதத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை.
தேவனுடைய நகரம், பரிசுத்த நகரம், எருசலேம் என்னும் நகரம் என்று சொல்லப்படுது. எருசலேமாய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் இப்படி என்று சொல்லி இந்த வெளிப்படுத்தல 10 வசனம், 15-17 வசனங்களை பார்த்த இந்த காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகவே தேவன் எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறார், ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய அன்புகூறலுக்கு தேவன் ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே 6 காரியத்தை கடந்து செல்வோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 25:3 மூன்று உபமைகளால் நிறைந்த கன்னிகள் தாளந்து அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. 25:34 வசனத்தை வாசியுங்கள்.
மத்தேயுவின் சுவிசேஷம் 25 அதிகாரம் 34 வசனம்.
அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
அதோ ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அடுத்தது ஒரு ராஜ்யத்தையே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, தேவன் நடத்துகிற அன்பு குரலுக்கு தேவன் எத்தனை காரியங்களை செய்திருக்கிறார். ஒரு ராஜ்யத்தை உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், அனுபவியுங்கள், அதிலே நீங்கள் வாழுங்கள் என்று ஆண்டவர் ஆயத்து பண்ணி வைத்திருக்கிற ஒரு ராஜ்யம். இது மத்திய 13:14 வசனம், 43 வசனம், 13 வசனத்திலே ஒரு காரியத்தை குறித்து அங்க சொல்லப்படுறது.
அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவான்.
ஹலோ, கேக்குதா? கேக்குதா? பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல அவர்கள் பிரகாசிப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் எப்படியான காரியத்தை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இனிமாய் வசனங்கள் உண்டு. அசைவில்லாத ராஜ்யம் எபிரேயர்ல பார்த்தா, உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தரலும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் நீங்க சுவிசேஷத்தில் பார்த்தால், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், இந்த காரியங்களை குறித்து தேவன் உவமைகளாக அநேக காரியங்கள் சொல்றதை பார்க்கிறோம். அவை தேவன் எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவனத்தில் அன்பு குரலுக்கு தேவன் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். 7 கடைசி காரியமாக 1 பேதுரு 5 வசனம்.
கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்க உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது.
ஹலோ, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் இல்ல, பரலோக சுதந்திரம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசம், அவர் ரட்சிக்கப்பட்டவரும் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியும். தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு தான் தேவன் அங்கு ஆயத்தப்படும். விசுவாசத்துக்கு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவற்ற பலத்தினாலே காப்பிட உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இன்னுமா வேதத்திலே பார்த்தால் கிரீடம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது பிரதிபலன் என்று சொல்லப்படுகிறது, அல்லது ஆளுகை என்று சொல்லப்படுகிறது, இல்லாட்டி உங்களுக்கு இன்னும் விளங்கக்கூடிய சொன்னா பதவிகள் வைக்கப்பட்டிருக்கு. அங்கே பார்த்தால் தீமத்தில் பார்த்தால் அங்கே நீதியின் கிரீடம், இப்ப சாதாரண நீதியின் கிரீடம் அங்கே உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் குழந்தைகளை பார்த்தால் ஒரு ஓட்ட போட்டியில ஓடுகிறவர் எல்லாவற்றிலும் இச்சடக்கமா இருந்து அது முதலாவது பரிசை பெறுவதற்கு அவர் ஓடுவார். ஆனா ஒருவர் தான் அந்த ஒரு பரிசை பெறுவார். ஆனால் நீங்க தேவனுடைய ராஜ்யத்திலே ஓடுகிற யாவருக்கும் அழிவில்லாத கிரீடம் எங்களுக்கு வைக்கப்பட்டது. பரலோக ராஜ்யத்திலே சுதந்திரத்திலே எங்களுக்கு கிரீடங்கள், பிரதிபலங்கள், ஆளுகை வைக்கப்பட்டிருக்கு. இன்னுமாய் பேதுருளை பார்த்தால் அங்கு வாடாத கிரீடம் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்பேசு புத்தகத்திலே எடுக்கிற வெளிப்பேசு புத்தகம் 3:11 வசனத்திலே பிலதெல்பியா சபைக்கு, 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் போது ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளது நீ என்ன செய்ய வேண்டும், பற்றிக் கொண்டிரு. தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியத்திலே நீ
சுதந்திரிக்க கவனமாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பிசாசின் சோதனைக்கு நீங்கள் இறந்து போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதுமாய் ஒளிபரப்பு புத்தகம் 22:12 எடுக்க தேவையில்லை. அங்கு சொல்லுது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது. ஆளுகைகள், பதவிகள், அநேக காரியங்கள் அங்கு வருகிறதை குறித்து பார்க்கிறோம். என்னன்னு சொன்னால், ஆண்டவர் லூக்காவின் சுவிசேஷத்தில் பார்த்தால், புறதேசத்துக்கு புறப்பட்டு போகும்போது ஒரு உவமையை அங்கு சொல்லுகிறார். நான் புறதேசத்துக்கு புறப்பட்டு போகிறேன், அவங்க 10 பேரை இழுத்து 10 ராத்திரம் கொடுக்கிறார். கொடுத்து போட்டு ஆண்டவர் வந்து திருப்பி வந்து அவர் கணக்கு கேட்கும் போட்டு அவர் கேட்கிறார், என்ன செய்தீர்கள் என்று. அங்க ஒருவன் சொல்லுகிறான், நான் 10 ராத்திரம் சம்பித்த நீ கொடுத்த வைத்து 10 ராத்திரம் சம்பாதித்தேன். அட ஆண்டு சொல்ற, 10 பட்டத்துக்கு நீ அதிகாரி. பலனா பிரதிபலனா? பலனும் பிரதிபலன். அவனுடைய கிரியை தக்கதாய் அவர் பலனை கொண்டு வருகிறார். அடுத்த சொல்லப்பட்டிருக்கிறது, 5 சம்பாதித்தேன் என்று சொல்ல போற அவசர, 5 பட்டத்துக்கு நீ அதிகாரியாக. இன்னுமாய் நாங்க எடுத்த இந்த மத்திய சுவிசேஷத்தில் பார்த்தா, அங்கே 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து அவனுடைய திறமைக்கு தக்கதாக கொடுக்கப்படுறது. 5 தாளந்தை பெற்றவன் என்ன செய்கிறான், இன்னும் 5 சம்பாதித்தான். அவன் ஆண்டவர் சொல்ற, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் நீ அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பேன், அதிகாரியாய் வைப்பேன். ஆளுகள் 2 தாளந்தை வேண்டும் சொல்லுகிறான், நான் 2 சம்பாதித்தேன். அவன் சொல்ற, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை சம்பாதிச்சவங்க என்ன செய்யறது, கையில் எடுத்து 10 தாளந்துள்ள கொடுத்துட்டு கட்டி அக்னியிலே போடுங்க, நரகம். ஆகவே நாம் பார்த்த 7 காரியங்கள் என்ன சொன்னால், முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற முதலாவது ரட்சிப்பு, மீட்பு அல்லது விடுதலை அல்லது பாவ மன்னிப்பு. இரண்டாவது, தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். மூன்றாவது, சபை ஆராதனை போதின பந்தி, சபை ஆராதனையும் தேவனுடைய பந்தியையும் நாங்கள் எப்படியாவது செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த, ஒரு இடத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், ஒரு ராஜ்யத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதே மாதிரி பரலோக சுதந்திரங்கள் எங்களுக்கு உண்டு. சரி, இவ்வளவுதான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனா தேவன் இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நடக்கிற காரியத்தை குறித்தும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 வசனங்களை பார்த்து நாங்கள் விரைவாக கடன் சொல்லப்படுறேன். தேவனிடத்தில் அன்பு கூறாதவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவர்கள் முதலாவது என்ன, மரண ஆயுதங்கள். சங்கீத புத்தகம் 7 அதிகாரம் பாருங்க, சங்கீத புத்தகம் 7 அதிகாரம் 11-13 வரை. சங்கீத புத்தகம் 7 அதிகாரம் 11-13 வரை.
தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்கிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்துக்கு கருக்காக்குவார், அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். இதோ
சரி காணும் பாருங்கள், இது தேவன் என்ன சொல்லுகிறார், மரண ஆயுதம். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவன் தம்முடைய பட்டயத்துக்கு கருக்காக்குவான், அவர் தம்முடைய வில்லை அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கும் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், தேவனிடத்தில் அன்பு கூறாதவர்களுக்கும் தேவன் சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீ எதுல பங்கு கொள்ள போறீங்க? அடுத்தது நியாய தீர்ப்பு சிங்காசனம். இரண்டாவது என்னன்னு சொன்னால், இந்த சங்கீதம் 9 அதிகாரம் 7-8 வசனத்தை வாசி பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது,
கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார்.
அவர் என்றென்றைக்கும் இருப்பார்.
தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார்.
என்னத்துக்கு? நியாய தீர்ப்பு. தப்பேதான். ஒளிப்பசத்துல பார்த்தா சொல்லு, நியாய தீர்ப்பு குறித்து அந்த மாதிரி சொல்லப்பட்டது. பாப்பமா தோசம்.
அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார்.
செம்மையாய் நீதி செய்வார். சரி, இப்படியான காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது செம்மையாய் அவர் நியாயந்திக்க நியாயபதியாய் அவர் வரப்போகிறார். யாருமே எவருமே தப்ப முடியாது. யாருமே எவருமே எந்த சாட்டு போக்கும் இப்போது காரியங்களுக்கு சாட்டு போக்கு சொல்லலாம். அந்த நாளுக்கு நீங்கள் எந்தவித சாட்டு போக்கும் சொல்ல முடியாது. இன்னுமாய் புதிய ஏற்பாடு ஒரு வசனத்தை பார்த்து கடன் செல்வோம். வெளிப்பரிசு புத்தகம் 20 அதிகாரம் 12-13 வசனம்.
மரித்தோராய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டே.
யாருக்கு முன்னாக? தேவனுக்கு முன்னாக, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக.
அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்பு அடைந்தார்கள்.
நியாய தீர்ப்பு அடைந்தார்கள்.
சமுத்திரம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது.
ஒப்புவித்தது.
மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் 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 கிரியைகளின் படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள்.
நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். பாருங்கள்,
அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம்.
அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டன. அவியாத அக்னி. அந்த அக்னியை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லியிருக்கார் மத்தேயு மார்க்கு லூக்கா சுவிசேஷங்கள் யோவான் சுவிசேஷத்தில் வாசி பார்த்தா பயங்கரமா இருக்கு. இன்னுமாய் அநேக இடங்கள் இந்த காரியத்தை குறித்து சங்கீதத்தில் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்துதலில் சொல்லப்பட்டிருக்கு. ஜூதா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியான காரியங்களை குறித்து பார்த்தோம்னால் நியாய தீர்ப்பு சிங்காசனம் ஒன்று உண்டு. அதில் தேவன் ஆயத்தம் பண்ணி பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு அன்பு கூறுகளுக்கு நடக்கிற காரியங்களும், அவர்களுக்கு அன்பு கூறாவர்களுக்கு நடக்கிற அக்னி கடலில் தள்ளப்பட்ட காரியம் இரண்டாவது மரணம் என்று சொல்லப்படுது. ஆகவே இந்த இடத்தை ஆண்டவர் மனுஷர்களுக்காய் உருவாக்கவே இல்லை. இதுவே ரசனம் இருக்கு. யாருக்கு? பிசாசுக்கும் அவனோடு விழுந்த தூதர்களுக்கும் உருவாக்கினால் இந்த அக்னிக்கடல். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாலும் அதுக்குள்ளே போவார்கள். அதான் நரகம். மத்தேயு 25 அதிகாரம் 41 வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தபோது சொன்ன காரியம். 25 அதிகாரம் 41 வசனம் முதலாவது. நாங்கள் அப்புறம் ராஜா வலது பக்கத்தில் நிப்பிரலை பார்த்து வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உலகம் உண்டானதால் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று தேவனுடைய ராஜ்யம். அதே நேரத்தில் அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாசிங்க.
அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சவிக்கப்பட்டவர்களே.
இங்கே அஞ்சு ஆசீர்வதிக்கப்பட்டவர், இங்கே வர்றது ஒப்போசிட்டான எதிர்மறையான வார்த்தை. சபிக்கப்பட்டவர்களே,
என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு.
எதுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு? பிசாசுக்கும் அவனோட விழுந்த தூதருக்கும்
ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நித்திய அக்கினியிலே போங்கள்.
நித்திய அக்கினி, நித்திய பரலோகம் போல நித்திய அக்கினியும் உண்டு. உங்களை பயன்படுத்தவில்ல வேத வசனத்தை நான் சொல்லுகிறேன். இனிமாய் கடைசியாக இது வெளிப்படுத்த புத்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கேயும் நாங்கள் வாசி இப்ப 20 அதிகாரத்திலே 1-2 வசனத்தை வாசிங்கள். 20 அதிகாரம்
ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாய மலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான்.
அதுக்கு முத்திரை போட்டான். 21:8 யாரும் இதுல பிரவேசிக்க மாட்டான். இவ்வளவு பார்த்தோம், பிசாசுக்கும் அவருடைய தூதலுக்கும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கலாம். இங்க சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொல்லலாம், 21:8
பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவெழுப்பானவர்களும் கொலைபாதகரும் விவசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டது. இன்னும் வசனம் இருக்கு, இருக்கல இன்னும் பயங்கரமா இருக்க. ஆகவே தேவன் தம்மிடத்தில் அன்புக்குறவளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஏழு இடங்களை பார்த்தோம். ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறாதவர்களுக்கு மூன்று இடத்தையும் பார்த்தோம். நரகம் பரலோகம் என்ற காரியங்கள் உண்டு, உண்மையானது. அதை கண்டு சக சொல்லவாக்கியிலே ஆழத்திலே கிண்டி போய் அதை கண்டுபிடித்திருக்கிறார் விஞ்ஞானிகள். பரலோகத்திலே அலுவியாண்டு பாடுகிற சத்தத்தை அவர் டேப் பண்ணியிருக்கிறார்கள். இது கடைசி காலம் சௌரனே, சௌரே இது கடைசி காலம். ஆகவே தேவன் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ரட்சிப்பு, சத்துருக்கள் மத்தியிலே பந்தி, சபை ஆராதனை, போஜன பந்தி, ஒரு ஸ்தலம், ஒரு இடம், இல்லாத ஒரு நகரம், ஒரு ராஜ்யம், பரலோக சுதந்திரம், இவ்வளவும் செய்திருக்கிற ஆண்டவர். ஆனால் நித்திய அக்னியும் மரணமும் நியாயத்திற்கு சிங்காசனம் எல்லாருக்கும் உண்டு. எங்களுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவருக்கு ஆக்கின தீப்பு இல்லை, ஆனால் நியாய தீர்ப்பு உண்டு. கணக்கு கொடுக்க வேண்டும். அவை தேவ சமூகத்திலே நாங்கள் பார்த்த இந்த காரியத்தை குறித்து நாம் தேவனிடத்திலே அன்புகளாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எல்லாம் திவசமத்திலே ஒளிமை நின்ற ஒரு விசை, அவரை நோக்கி பாருங்கள். அவர் இரட்சகர், அவர் மீட்பர், அவர் விடுதலை பண்ணுகிறவர், பாவத்தந்து எங்களை மன்னிக்கிறவர். ஆராதனை, அவருடைய பந்தி, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி, ஒரு இடத்தை, ஒரு நரகத்தை, இப்படியான ஒரு நகரம், அப்படியான ஒரு நகரத்தை, ஒரு ராஜ்யத்தை, பரலோக சுதந்திரத்தை தேவன் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எவ்வளவு நாங்கள் கொடுத்து வைத்தாங்க. தேவன் எங்களை தேடி வந்து இவ்வளவு காரியத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரே. அதான் நாம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதனை என்று தேவனை ஆராதிக்கிறோம், அவரை சோதரிக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அவருக்கான ஊழியங்களை செய்கிறோம். ஏனென்றால் அவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவர் பலனளிக்க வருகிறார். வாராத கிரீடம், நீதியின் கிரீடம், அழிவில்லாத கிரீடம், இப்படியான கிரீடங்களை தேவன் எங்களுக்கு தரப்போறார். பதவிகளை, ஆளுகைகளை தாளந்து பூமியிலே பார்க்கிறோம். ஆளுகைகளை அவர் தரப்போகிறார். அவருடைய கிரியை தக்க பலனளிக்க வருகிறார். ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வைக்கிற ஏழு இடங்களை பார்த்தோம். அதே வேளையிலே அவருடைய அன்பு கூறவர்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிற இடம் ஒன்று மரணம், அடுத்தது நியாயத்திற்கு சிங்காசனம், அடுத்தது நித்திய அக்கினி. மானே மகளே, நீ எதை தெரிந்து கொள்ளப் போற? எப்படியா வாழப் போறாய்? எப்படியும் வாழலாம் என்றல்ல, தேவன் சில கட்டுப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். தேவன் விரும்புகிற காரியம், தேவன் இவ்வளவு காரியத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க. இன்னும் இன்று வேதத்தில் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் ஏழு காரியத்தை நான் எடுத்தேன். தேவ சமத்திலே தேவன் இப்படியா எங்களுக்கு ஆயுதங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்து எங்களோட சாபங்கள், பாவங்கள், பரம்பரை பாவங்கள், முறுதல் அக்கிரமங்கள், என்னுடைய பாவ சாப முறுகள் எல்லாவற்றையும் மன்னித்தார். சரி, அது மட்டும் மன்னித்தது மட்டும் நேற்று வரையும் மன்னித்திருக்கிறார், இன்றும் உங்களை மன்னித்திருக்கிறார், இப்போதும் உங்களை மன்னிப்பார். மனந்திர ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு. தேவன் இப்படியான காரியத்தை ஆயத்து பண்ணி வைத்திருக்கிறாரே.